பரலோக பிதாவே, உங்களுடைய பரிசுத்த நாமத்திற்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். உங்களுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற கர்த்தருடைய ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. இவர் இந்த நாள் உம்முடைய சத்தியங்களை, உம்முடைய வார்த்தைகளை கருத்தாய் கவனிக்கவும், அவைகளை கற்றுக்கொள்ள மட்டுமல்ல, எங்கள் வாழ்க்கையில நாங்கள் கை கொள்ள நீர் எங்களுக்கு பலம் தர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுவோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே, நாம் உட்காரும். இதனாலே நாம் எல்லோருமாய் எடுத்துக்கொள்வோம். 128வது சங்கீதம், கவிதத்தின் பிளேஸ், சாம்ஸ் 128. 128வது சங்கீதம் 1-6 எல்லோருமாய் சேர்ந்து நாம் வாசிப்போம். Let us read the scriptures. நாம் எல்லோருமே சேர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். 128வது சங்கீதம் வாசிப்போமா? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவன். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடிய போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுத்தலும் பொலிவுமர கண்டுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விபதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். சரி, இது ஒரு ஆரோகண சங்கீதம். இந்த சங்கீதத்திலே ஒரு குடும்பம் எப்படியாய் அல்லது எவ்வளவுமாக ஆசீர்வதிக்கப்படுகிறது என்கின்ற ஒரு பிக்சர், ஒரு வரைபடத்தை அல்லது ஒரு விளக்கத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறது நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் ஆசீர்வதிக்கப்படும். தன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவான், பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி கணிதரும் திராட்சை கொடிய போல், உன் வீட்டோரங்களிடம் பிள்ளைகள் ஒலிவமர கண்டுகளைப் போல பந்திய சுத்தம். இதோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று அந்த சங்கீதத்திலே நான் வாசிக்கிறேன். ஆண்டவர் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவர். நல்ல குடும்பங்கள் தான் நல்ல சபை, நல்ல குடும்பங்கள் தான் நல்ல சமுதாயம். ஆண்டவர் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். சொல்ல போனால் இது ஒரு குடும்ப சங்கீதம். ஒரு குடும்பம் எப்படியாய் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றும் அந்த குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள் என்னவென்றும் ஆண்டவர் இந்த பகுதியிலே நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். ஆனால் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டது. ஒரு ஒரு கணவனை குறித்து அல்லது ஒரு தகப்பனை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற ஒரு தகப்பன் அல்லது ஒரு கணவன் அவன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். சோ தேவனுக்கு பயந்து அவர் வழிகளில நடக்கிற ஒரு மனிதன் அல்லது ஒரு கணவன் அல்லது ஒரு தகப்பனுடைய ஆசீர்வாதங்களை குறித்து கீழே சொல்லப்பட்டிருக்கு. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொள்றவன் அல்லது அவருடைய வழிகளில நடக்கிறவன் அல்லது அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவன் உரிய ஆசீர்வாதங்களை குறித்து கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பர் ஒன் என்னென்றால், முதலாவது என்னவென்றால், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நம்பர் டூ, உனக்கு பாக்கியமும் நன்மையும். ஆங்கில மொழிபெயர்ப்பிலே பிளஸிங் அண்ட் ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தமிழிலே பாக்கியமும் நன்மையும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கில மொழிபெயர்ப்பிலே பிளெஸ்ஸிங் அண்ட் ப்ரோஸ்பரிட்டி, அதாவது ஆசீர்வாதமும் செழிப்பும் உனக்கு உண்டாகும். உன் கைகளின் பிரயாசத்தினை சாப்பிடுவான், உனக்கு ஆசீர்வாதமும் செழிப்பும் உண்டாகும். நம்பர் 3, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பான். நம்பர் 4, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுத்தலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல இருப்பான். 4 காரியம் ஒரு குடும்பத்திலே இருக்க வேண்டியதான முக்கியமான ஆசீர்வாதங்களை குறித்து இங்கு ஆண்டவர் நமக்கு பேசுறதை நாம் பார்க்கக்கூடியதாரு. இதை சொல்லிட்டு சொல்லுறாரு, இதோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். நான் ஒரு காரியம் சொல்றேன் கேளுங்க, நான் சொல்ற கேளுங்க, ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தின் தலைவன் மிக மிக முக்கியம். ஒரு குடும்பத்திலே தேவ ஆசீர்வாதம் கடந்து வருகிறது தலைவன் மூலமாக அல்லது தலை மூலமாக. ஆரோனுடைய சிறுசிலே ஊட்டப்பட்ட தைலம் அவன் அங்கிகளின் மேலே இறங்கி அது அப்படியே வடிகிறது என்று சொல்லி நாம் சங்கீதத்தை வாசிக்கும். சோ ஆசீர்வாதம் தலையில் இருந்து இறங்கி வரணும் பாரு. ஆகவே ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க, ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக திகழ, அந்த குடும்ப தலைவனுடைய ஸ்தானம் மிக மிக முக்கியமானது. உலகத்தின் பார்வையிலே நான் சொல்லவில்லை, தேவனுடைய பார்வை. ஆகவே ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட அல்லது ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க அந்த குடும்ப தலைவன் மிக மிக முக்கியமாக காணப்படுகிறார் தேவனுக்கு முன்பாக. ஆகவே ஒரு குடும்ப தலைவன் சரியாக இருக்கும் போது, அவன் தேவனுக்கு பயந்து தேவனுடைய வழிகளிலே நடக்கும் போது தேவனுடைய ஆசீர்வாதம் குடும்பத்துக்குள்ளே கடந்து வரும். வேதம் சொல்றது ஒரு மனைவிக்கு புருஷன் தலையா இருக்கிறார், புருஷனுக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார். This is the order, this is the pattern of the Bible. ஆகவே ஒரு குடும்பத்துக்கு தலையாக தலைவனாக கணவன் அல்லது புருஷன் இருக்கும் போது தேவனுடைய ஆசீர்வாதம் அவன் மூலமாக சபைக்கு குடும்பத்துக்குள்ளே இறங்கி வர்றது கடந்து வரும். ஆனால் குடும்ப தலைவன் தேவனை கனம் பண்ணாமல், தேவனுக்கு பயப்படாமல், தேவனுடைய வழிகளிலே தேவனுடைய வார்த்தையின்படி நடவாமல் தாறுமாறாக நடக்கும் போது, தேவனுக்கு பயப்படாமல் ஆண்டவருக்கு பயப்படாமல் தன் இஷ்டம்படி நடக்கும் போது தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு வழி இல்லை. தேவ ஆசீர்வாதம் குடும்பத்தில் வர அது மாபெரும் தடையாக இருக்கு. ஆகவே நான் ஆண்டவருடைய நாமத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படி தேவனுடைய பிரசன்னத்தில் நிற்கிற நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட குடும்ப தலைவர்களாகிய நீங்கள் தேவனுக்கு பயந்து தேவனுடைய வழிகளில், அதாவது தேவனுடைய வார்த்தையில், தேவனுடைய வசனத்தின்படி நீங்களும் நானும் வாழ வேண்டியது மிக மிக அவசியமாக. இன்றைக்கு மனிதர்கள் தங்கள் குடும்பங்கள் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், செழிப்பாக இருக்கணும், சிறப்பாக இருக்கணும், நேர்த்தியாக இருக்கணும் என்பதற்காக பற்பல காரியங்களை செய்கிறார்கள், பல வழிகளை கையாளுகிறார்கள், பல யுத்திகளை செய்து பார்க்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் எதிர்பார்க்கிற, அவர்கள் விரும்புகிற ஆசீர்வாதங்கள், அவர்கள் விரும்புகிற முன்னேற்றங்கள், அவர்கள் எதிர்பார்க்கிற நல்ல காரியங்களோட வாழ்க்கையிலே குடும்பத்திலே நடக்காமல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். என கருமையான தேவ ஜனமே, நாம் வாழுகிற இந்த தேசத்திலே அல்லது இந்த ஐரோப்பா கண்டத்திலே குடும்பங்கள் சீரழிகிறதையும் குடும்பங்கள் சிதைபுறுகிறதையும் நாம் கண்ணாலே பார்க்கிறோம், காதாலே கேட்கிறோம். ஆகவே இந்த சூழ்நிலையிலே வாழுகிற தேவ ஜனங்களாகிய நாம், நம் குடும்பத்தோடு தேவனுக்கு முன்பாக நாம் வாழுகிற சமுதாயத்திலே நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், இன்னும் ஒரு படி மேலே போய் தேவ ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பங்களிலே தங்க வேண்டுமாக இருந்தால் குடும்ப தலைவர்கள் மிக மிக கவனமாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு குடும்ப தலைவனும் தேவனுக்கு பயந்து அவருடைய வழிகளிலே, அதாவது வார்த்தைகளிலே, அவருடைய வசனத்தின்படி நடப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த 128 சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்க 4 முக்கியமான ஆசீர்வாதங்கள் குடும்பத்திலே நிச்சயமாக இருக்கும். அப்படி இல்லாமனால் இந்த வசனம் பொய்யாக இருக்கும். Let us read the script. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்றது, அதை படித்து அதை கவனித்து அதன்படி நடக்கிறவன் பாக்கியவன். 119 சங்கீதம் 1 வசனம் சொல்றது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கு ஒரு குடும்பத்துக்கு என்ன ஆசீர்வாதம் வேண்டும், எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேண்டும்? இங்க சொல்லப்பட்டுள்ள இந்த 4 முக்கியமான காரியங்களும் இல்லாவிட்டால் அந்த குடும்பம் ஒரு நரகம் போல இருக்கும் பாரு. ஆகவேதான் இன்றைக்கு பற்பல குடும்பங்களிலே பலவிதமான பல கோணங்களிலே பல பிரச்சனைகள், பல பிரச்சனைகளால் பல குடும்பங்கள் கோடுவர் நீதிமன்றம் வரைக்கும் போகிறது, பல குடும்பங்கள் பிரிகிறது, சீரழிக்கிறது, சின்னாபின்னமாறு. பிசாசு குடும்பங்களை உடைக்கிறான், பிசாசு குடும்பங்களில் இருக்க ஐக்கியங்களை, ஒருமைகளை, ஒருமைப்பாட்டுகளை உடைக்கிறான், தகர்க்கிறான். அதை நம்முடைய கண்களினாலே பார்க்கிறோம், நம்முடைய காதுகளினாலே நாம் கேட்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட காலகட்டத்திலே, இப்படிப்பட்ட சமுதாயத்திலே வாழுகிற நீயும் நானும், ஒவ்வொரு கணவனும், ஒவ்வொரு புருஷனும், ஒவ்வொரு தகப்பனும் ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடப்பானா இருந்தால், அவருடைய கற்பனைகளை காத்துக்கொண்டு நடப்பானா இருந்தால், அவருடைய வசனத்தின்படி நடப்பானாக இருந்தால், ஆண்டவர் இங்கு சொல்லியிருக்கிற இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம், அல்லது இந்த நன்மைகள் எல்லாம், இந்த கிருபைகள் எல்லாம் நம்முடைய வாழ்விலே, நம்முடைய குடும்பத்திலே வந்து நிறைவேறித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் தவறாது. இட் வில் நெவர் ஃபெயில். ஆண்டவருடைய வசனம் ஒரு காலம் தவறாது, தாமதித்தாலும் அது தவறாது. வானமும் பூமியும் அழிந்து போகும், என் வார்த்தைகள் ஒரு காலம் ஒழியாது என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கார். ஆகவே நாம் புருஷர்கள் அல்லது கணவர்கள், தகப்பன்கள் ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் போது 4 முக்கியமான காரியங்களை ஆண்டவர் அங்கே நம்ம சொல்லிருக்கார். முதலாவது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அதாவது நீ கஷ்டப்பட்டு கடினமாக இரவு பகலாக உழைக்கிறாய் பார், உன் சரீரத்தை வருத்தி வளைத்து குளிரிலும் வெயிலும் நித்திரவிழித்து கஷ்டப்பட்டு நீ உழைக்கிறாய் பார், வேலை செய்கிறாய் பார், நீ உழைக்கிற கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். தடிசை போடுது. ஏன் நான் இதை அழுத்தம் தெரியுமா? நான் சொல்றேன் கவனி. இன்னைக்கு அநேகர் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறார், கடினமாக உழைக்கிறார், அதிக நேரம் செலவழித்து உழைக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் கஷ்டப்பட்டு கடினமாக உழைக்கிற வேலைகளினால் ஏற்படுகிற பிரயாசத்தை அவர்கள் அனுபவிக்க முடியாமல் தவிக்கிறார்கள் அல்லது தள்ளாடுகிறார்கள். நாம் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு உழைக்க இன்னொருவர் அதன் பிரயாசத்தை அனுபவிக்கிறது, அது தேவ வழி அல்ல. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், நீ பிரயாசப்படுகிறாய், நீ வாழுவதற்கு அது உனக்கு ஆசீர்வாதமாக தேவன் கொடுக்கிறது. நாம் கஷ்டம், எனக்கு சொல்லும் பொழுது ஒரு ஞாபகம் வர்றது, ஒரு தடவை ஒரு தகப்பனார் இடத்துல வந்து சொல்லி, சில ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் ஜெபித்த காரியம் எனக்கு அவர் சொன்னாரு, நான் கடினமாக உழைக்கிறேன், இரவு பகலாக வேலை செய்கிறேன், ஆனா நான் கை கஷ்டப்பட்டு கடினமாக உழைத்தாலும் ஒரு காசும் என் கையில மிஞ்சுதில்லை, கடன்தான் எனக்கு மிச்சமாக இருக்கு, ஒரு காசும் என் கையில மிஞ்சுதில்லை, கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், கடினமாக உழைக்கிறேன், ஆனால் என் பிரயாசம் எனக்கு கிடைக்கிறது என்று சொல்லி அவர் மிகவும் கண்ணீர் விட்டு அவர் கேட்டபோது நான் அவருக்காக ஜெபித்தது எனக்கு இப்பொழுது ஞாபகம் இருக்கு. எனக்கு அறிமான உங்களே, பலர் இன்றைக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறார், கடினமாக வேலை செய்கிறார், ஆனால் அவருடைய பிரயாசத்தை அவர்கள் அனுபவிக்க முடியவில்லை. இன்னொருவர், வேறொருவர், நாம் அறியாதவர்கள், நாம் தெரியாதவர்கள் நம்முடைய பிரயாசத்தை அனுபவிக்கிறார்களே. ஆனால் இங்க வேதம் சொல்றது, ஆண்டவருடைய வசனம் சொல்றது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இதற்கு நாம் கடினமாக உழைத்தாலும் வேறு செய்தாலும் நாம் பிரயாசப்படுறவர்களை நம்மாலே நாம் அனுபவிக்க முடியுது. கடினமாக உழைக்கிறோம், கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், ஆனால்
நாம் விரும்புகிறவைகளை நாம் சாப்பிட முடியும். தீராத வியாதி நோய்கள் விரும்பதை சாப்பிட முடியும். ஆனால் வேத வசனம் சொல்றது உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஆகவே ஆண்டவர் நமக்கு அருளுகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், நாம் தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனை நடக்கும் போது நாம் படுகிற பிரயாசத்தை நாம் அனுபவிக்க முடியும். இன்னொருவர் படுகிற பிரயாசத்தை நான் அனுபவிக்க வேண்டியது அல்ல, நாம் படுகிற பிரயாசத்தை நாம் அனுபவிக்கணும். அதுதான் தேவனுடைய வல்லமை. நீ நெட்டி வியர்வை சிந்தி உழைப்பாய், உன் கைகளால் வேறு செய்து நீ சாப்பிடுவாய் என்று சொல்லி ஆதாமுக்கு ஆண்டவர் சொன்னார். நாம் பிரயாசப்பட்டு நாம் சாப்பிடணும், நாம் பிரயாசப்பட்டு அதன் பலனை நாம் அனுபவிக்கணும், நாம் பிரயாசப்பட்டு நாம் உழைத்து நாம் முன்னேறும். இதுதான் தேவ வல்லமை. அவர் நம்முடைய கைகளின் பிரயாசத்தை நாம் சாப்பிடுவோம் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கார். எப்பொழுது நாம் ஆண்டவருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கும் போது, அவர் வார்த்தையின்படி நடக்கும் போது. இரண்டாவது என்னவென்றால், நமக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டா இருக்கும். அதாவது ஆசீர்வாதம், அதாவது செழிப்பு. இங்கே நாம் சொல்ல போனால் நமக்கு பொருளாதார ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வாக்கு பண்றார். ப்ரோஸ்பரிட்டி, மெட்டீரியல் பிளஸிங், அதாவது பொருளாதார ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இங்கே நமக்கு வாக்கு பண்றார். எப்பொழுது நாம் தேவனுக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கும் போது நமக்கு ஆசீர்வாதம் என்னவென்றால், நாம் பொருளாதார ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு கட்டிடுகிறார். இன்றைக்கு ஒருவேளை நமக்கு பல பொருளாதார நெருக்கடிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். பண கஷ்டங்கள், பொருளாதார நெருக்கடிகள், கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். பட் ஐ டெல் யூ பீப்பிள், ஆண்டவருடைய வசனத்தின்படி நடந்து அது நடக்காமல் போன ஒரு காரியத்தை நீங்க சொல்லுங்க பாப்போம். தேவன் நம்முடைய வார்த்தையில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய வசனம் ஒரு காலம் தவறா. ஆகவே நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கும் போது ஆண்டவர் இங்கு நமக்கு சொல்லியிருக்கிறபடி நம்முடைய வாழ்விலே பொருளாதார ஆசீர்வாதங்களை கட்டளையிட அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தேவ சிங்கக்குட்டிகள் தாக்கிறந்து பட்டினியாக கிடைக்கும் கத்திரத்தவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நமக்கு குறைவுகள் இருக்கலாம், ஆனா குறைவுகளை நிறைவாக்க வல்லமுள்ள தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைப்படி நாம் வாழும் போது நம்முடைய குறைவுகளை அவர் நிறைவாக்க வல்லவராக. எப்பொழுது நாம் பிரயாசப்படணும், நாம் உழைக்கணும், நாம் கஷ்டப்பட்டு உழைக்கணும், வேலை செய்யணும், பிரயாசப்படணும், நாம் கைகளின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிப்பார் மட்டுமல்ல, அப்பொழுது நமக்கு பொருளாதார ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு கட்டுவார் என்று சொல்லி தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். போகட்டும். நம்பர் 3, மனைவி கனிதரும் திராட்சை கொடிய போல வீட்டோரங்களிலே இருப்பார். ஒரு மனைவியானவள் அவள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், அப்பொழுதுதான் அந்த குடும்பம் கட்டப்படும். புத்திகுள்ள மனைவி தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளாலே அதை விடுத்து போடுகிறாள் என்று சொல்லப்படும். இங்க வேதவசனம் சொல்றது, உன் மனைவி கனிதரும் திராட்சை கொடியை போல உன் வீட்டோரங்களிலே இருப்பாள். சோ ஒரு மனைவி ஒரு வீட்டை கட்டுறதுல பாரிய ஒரு குடும்ப தலைவன் புருஷனாக இருந்தாலும் வீட்டை கட்டுறது மனைவிதான். அவள் வீட்டிலே இருந்து தன் குடும்பத்தை கவனிக்கிறார். 31வது அதிகாரம் நீதிமொழிகளிலே நாம் பார்க்கும்போது குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறவன் யார் என்று தமிழில் இருக்கு. ஆங்கில மொழிபெயர்ப்பு போவீங்க சொன்னா குணசாலியான மனைவியை கண்டடைகிறது. அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கணும் வெளியேறப்பட்டது. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். பத்திரிகையில் ஆண்டவோட வசனம் நான் யோசித்து பார்த்த, புருஷனை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைவான் சொல்லி பைபிள் எங்கும் இல்லை. பட் தி பைபிள் சேஸ் மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். நல்ல மனைவி கத்தர் அருளும் ஈவ், இட் இஸ் எ கிஃப்ட் ஆஃப் காட். ஆகவேதான் நல்ல மனைவியை கண்டெடுக்கிறதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இன்னைக்கு என்ன டாக் தெரியுமா? வாலண்டைன் டாக். அது ஏதோ ஒரு வழியில போகுது. உன் மனைவி உன் வீட்டோடங்களில் கணிதரும் கொடியை திராட்சை கொடிய போல இருப்பார். அவள் வீட்டை கட்டுகிற மனைவி வீட்டிலே இருந்து தன் குடும்பத்தை கவனித்து அவைகளை சரிப்படுத்தி பிள்ளைகளை பக்தி உள்ளவர்களாக வளர்த்து படிப்பித்து தேவனுக்கு முன்பாக சபைக்கும் சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதமாக நிறுத்துகிறார். யாரு? மனைவி. ஆனால் இன்றைக்கு நிலைமைகள் மாறுது பாருங்க. இடைக்கு மனைவியும் கட்டாயமாக வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும். வீட்டோரங்களிலே இருந்து குடும்பத்தை கவனிக்க வேண்டிய மனைவி வெளியில போய் தன் நேரங்களெல்லாம் வேலையிலே செலவழிக்கிற படியால் குடும்பம் கட்டப்படுறதுல பாதிப்பு. இப்படி நான் சொல்லும் பொழுது ஒருவரை நீங்க யோசிக்கலாம், பாஸ்டர் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நான் வேலை செய்யாவிட்டால் என்ன செய்கிறது? இலங்கையில் இருக்கிற என் குடும்பத்துக்கு நான் வேலை செய்யாவிட்டால் யாரு காசு அனுப்புறது? எப்படி எனக்கு இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கிறது? இட்ஸ் ஓகே, ஐ அக்செப்ட் இட். வாட் தி பைபிள் சேஸ். இப்படி நான் சொல்லும் போது மனைவியானவள் சோம்பறியாக வீட்டுக்குள்ளே கிடந்து சமைக்கிறது தான் வேலை என்றது நான் அர்த்தப்பட்ட இல்லை. ஆனால் வீட்டை கட்டுகிறவள் மனைவி என்பதை நான் சொல்ல வருது. இன்றைக்கு குடும்பங்கள் சீரழிகிறது. கணவர் ஒரு பக்கத்திலே, மனைவி ஒரு பக்கத்தில், பிள்ளைகள் ஒரு பக்கத்திலே, குடும்பம் சீரழிந்து போய்கொண்டிருக்கிறது. நாம் கடினமாக உழைத்து கஷ்டப்பட்டு வேலை செய்து பேங்க்ல போட்டு பிள்ளைகளுக்கு சேர்த்தாலும் நாம் கஷ்டப்பட்டு சேர்க்கிறது பிள்ளைகள் அனுபவிக்க முடியாத ஒரு ஒரு கடினமான சூழ்நிலைக்குள்ளே நாம் போகிறோம். ஏன் தெரியுமா? நாம் இருக்க வேண்டிய நேரத்தில் வீட்டிலே இருந்து பிள்ளைகளை கவனிக்க வேண்டிய இடத்துல கவனிக்காமல் விட்டபடியால் So this is a great responsibility. நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கேன், ஒரு தாய் தவறும் போது குடும்பத்தில் பாரிய பிரச்சனைகள் வரும். ஒரு தாய் வழி தவறும் போது அந்த குடும்பத்தில் பாரிய இழப்புகள் ஏற்படும். உதாரணம், லோத்தின் மனைவி அவங்களுக்கு தெரியும், தன்னுடைய பொறுப்பிலே அவள் தவறினபடியால் அந்த குடும்பம் சீரழிந்தது. சொல்ல முடியாத அலங்கோலமான காரியம் இங்கே நடந்தது. ரெண்டு பிள்ளைகளே எதிர்காலம் சீரழிந்து ஆண்டு சொன்ன 10 தலைமுறைக்கும் அவருடைய சந்ததி என்ற சமூகத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு மிஸ்டேக் எங்கு ஆரம்பமானது? அந்த தாய் அவள் இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருந்தால் அந்த மிஸ்டேக் நடக்கிறதுக்கு இடம் இல்லை. பாரு, விட்டு வந்த வீட்டையும் சேர்த்து வந்த பொருட்களையும் அவள் கட்டின கட்டிடங்களையும் நினைத்து பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானால் சொத்தை நினைத்தால் பிள்ளைகளை விட்டு விட்டால் பார் எவ்வளவு பாதிப்பு, எவ்வளவு பயங்கரம், எவ்வளவு அசுத்தம், எவ்வளவு அலங்கோலம் தேவனுடைய பார்வையில். அவை புத்தி உள்ள மனைவி வீட்டை கட்டுகிறாள். அவ நீங்களும் நானும் வாழ்கிற சமுதாயம் பயங்கரமானது. பாவம் பெருகிக் கொண்டிருக்கிறது. தெய்வ பயம் அற்று ஜனங்கள் எப்படியோ வாழ்கிறார்கள். இப்படிப்பட்ட காலகட்டத்திலே இந்த சமுதாயத்திலே வாழுகிற நீயும் நானும் உன்னுடைய என்னுடைய குடும்பத்தை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்தில் தேவ சமூகத்தில் நிற்கிற நான் உங்களுக்கு சொல்றேன். தேவனுக்கு பயந்து அவனை கற்பனை நடக்கிறவன் பாக்கியவன். ஆண்டவர் வந்து நமக்கு கடினமான காரியங்களை சொல்லல். மனைவி வீட்டோரங்களிலே கணிதரும் திராட்சை கொடிய போல இருப்பார். ஒருவேளை மனைவியானவள் வீட்டிலே கணிதரும் திராட்சை செடிய போல இல்லாததுக்கு ஒருவேளை கணவன் மாறு காரணமாக நமக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம் தேவனால் அருளப்பட்டது. பிள்ளைகள் கர்த்தராலே வரும் சுதந்திரம் என்று தேவன் கொடுத்திருக்கிறார். குடும்பம் என்கின்ற அமைப்பு தேவனுடைய தேவனாலே உண்டானது. உலகத்தின் கண்டுபிடிப்பு அல்ல, கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பம் இது வந்து உலகத்தின் கண்டுபிடிப்பு அல்ல. இது தேவனுடைய அமைப்பு, இது தேவனால உண்டாக்கப்பட்டது, இது தேவனால உருவாக்கப்பட்டது. எதை தேவன் உருவாக்கினாரோ அதை உடைக்கத்தான் பிசாசு இன்றைக்கு பல பல காரியங்களை செய்கிறான் பார். குடும்பங்களை தேவன் கட்டுகிறார், ஆனா பிசாசு குடும்பங்களை உடைக்கிறான் பாருங்க. ஒரு காலத்தில் நல்லா இருந்த குடும்பம், அன்பாக ஆதரவாக சந்தோஷமாக சமாதானமாக இருந்த குடும்பங்கள் இன்றைக்கு பால்வெட்டிக்கு போறதுக்கு காரணம் என்ன? கணவனுடைய வாழ்வில் தெய்வ பயம் இல்லை. மனைவி வீட்டிலே தரித்திருந்து குடும்பத்தை கட்டுகிற காக்கிற பொறுப்பில் தவறுகிறார். எத்தனை காரியங்கள் இந்த தேசத்தில் நாம் கேள்விப்படுகிறோம், பார்க்கிறோம் பத்திரிகைகளில் கூட. பயங்கரமாக இருக்கு. Those are the last days. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் கடைசி நாட்கள். தேவனுடைய பிரமாணங்களை உடைக்கிறதுக்கு, ஆண்டவருடைய வார்த்தைகளை உடைக்கிறதுக்கு, தேவனுடைய அமைப்புகளை நியதிகளை உடைக்கிறதுக்கு பிசாசு பற்பல கோணங்களில் பற்பல வடிவங்களை இந்த நாட்களில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது நம்முடைய கண்களால நாம் பார்க்கிறோம், காதுகளால கேட்கிறோம். ஆகவே தேவனுடைய ஜனமே, நீ ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே அவருடைய வார்த்தையின்படி நடப்பாயாக இருந்தால் ஆண்டவர் உனக்கு சொல்லி வைத்திருக்கிற ஆசீர்வாதம் நிச்சயமாக உனக்கு குடும்பத்தில் நிறைவேறித்தனர். கணவன் மனைவி பிள்ளைகள் சமாதானமாக ஒற்றுமையாக அன்பாக ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம், தேவனுடைய நியதி. ஆனா பிசாசு என்ன செய்த அதைத்தான் உடைவார். நம்முடைய சமாதானத்துக்கு எதிரி பிசாசு, குடும்ப ஐக்கியங்களுக்கு எதிரி பிசாசு. திருடம் திடமும் கொல்லவும் அழிக்கவும் வராது, வேற ஒன்றுக்கும் வராது. ஆகவே மனைவி வீட்டுங்கள் கணிதரும் சாட்சி செய்ய போலிருப்பார். எவ்ரி ஹஸ்பண்ட் மஸ்ட் பி சே, ஒவ்வொரு கணவனும் சொல்லணும், என் மனைவி வீட்டோரங்களிலே கணிதருகிற ஒரு சாட்சி கொடிய. அந்த அளவுக்கு நாம நடக்கும் சமூகம் பார்த்துட்டு இருக்கு, சமுதாயம் பார்த்துட்டு இருக்கு. இவங்கள் ஆண்டவோட பிள்ளைன்னு சொல்றார்களே, இவர்கள் ரட்சிக்கப்பட்டவன் சொல்றார்களே, இவர்கள் இயேசுவோட பிள்ளைன்னு சொல்றார்களே, ஆராதனை என்று போறார்களே, ஆலயத்துக்கு போறார்களே, ஆண்டவரை ஆராதிக்கும் சொல்றார்களே, இவர்கள் எப்படி வாழ்கிறார்கள், எப்படி ஜீவிக்கிறார்கள், எங்கே போறார்கள், என்ன போறார்கள், இவர்கள் பிள்ளைகள் எப்படி இருக்கார்கள், இவர்கள் எப்படி இருக்கார்கள், வெளியில போகும்போது எப்படி இருக்க, வரும்போது எப்படி இருக்க, சமூகமும் சமுதாயம் கவனித்துக் கொண்டிருக்கிறது பாருங்க. இந்த காலகட்டத்தில் பக்தி உள்ள குடும்பங்கள் எழும்பணும், இந்த காலகட்டத்தில் பரிசுத்த குடும்பங்கள் எழும்பணும், இந்த காலகட்டத்தில் அன்பும் ஐக்கியம் உள்ள குடும்பங்கள் எழும்பி தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக வாழுகிற காலம் இது. ஒரு மனைவி கணிதரும் ராஜ்யம் சரிய போல 31 31 அதிகாரம் 30 வசனம் சொல்றது, அழகும் வேண்டும் சௌந்தரியம் வஞ்சனை உள்ள கத்தருக்கு பயப்படுற ஸ்திரியோ புகழப்படுவார். அவள் செய்களை பலனை அவளுக்கு கொடுங்கள், வாசல்களில் அவளை புகழ கடவுள். நாலாவது காரியம், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுத்தலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல இருப்பார். நான் இதை யோசித்து பார்த்தேன். இந்த பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் சொன்ன ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பந்தி, த டைனிங் டேபிள், ஒலிவு மர கன்றுகளைப் போல தாயையும் தகப்பனையும் சுத்தி பிள்ளைகள் இருப்பார். அவர்கள் பெற்ற பிள்ளைகள் அவர்களோடு இருந்து உட்கார்ந்து ஒன்றாக அவர்கள் பந்தி இருக்கிறது ஒரு பிளஸ்ஸிங். பீப்புள், ஐ டெல் யூ, தாய் தகப்பனோடு அவர்கள் பெற்ற பிள்ளைகள் ஒன்றாக பந்தி இருக்கிறது, டைனிங் டேபிள் உட்கார்றது ஒரு ஆசீர்வாதம். ஏனென்றால் இன்றைக்கு சிற்சில குடும்பங்களிலே தாய் தகப்பன்மார் வீட்டிலே இருந்து சாப்பிடுறார்கள், பிள்ளைகள் வேற எங்கேயோ நிற்கிறார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் அவர்கள் அன்பாக அருமையாக ஆசையாக பெற்றெடுத்த அவர்கள் பிள்ளைகள் இன்னைக்கு அவர்களோடு பந்தி இருக்காமல், அவர்களோடு உட்காராமல், அவர்களோடு தங்களுடைய அன்பை ஷேர் பண்ணாமல், அவர்களோடு தங்களுடைய ஐக்கியத்தை பகிர்ந்து கொள்ளாமல், வேற எங்கேயோ நின்று யாரோடையோ சேரக்கூடாதவருடைய சேர்ந்து அங்கே அவர்கள் பந்தி இருக்கார்கள், அங்கேதான் மிஸ்டேக் நடக்குது பாருங்க. உன் பிள்ளைகள் ஒலிவமர கண்டுகளைப் போல செழிப்பாக இருப்பார்கள், ஆசீர்வாதமாக இருப்பார்கள், அருமையாக இருப்பார்கள். எங்கே உன் பந்தியை சுத்தலும்? எனக்கு அருமையானவர்களே, தாயும் தகப்பனும் பிள்ளைகளுமாக ஒன்றாக பந்தி இருக்கிறது தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்பதை மறந்துறார். சோ ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே, அவருடைய வார்த்தையிலே, அவருடைய வசனத்திலே நடக்கிற ஒரு புருஷனுக்கு, ஒரு தகப்பனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற நான்கு முக்கியமான ஆசீர்வாதம். ஒன்று, உன் கைகளின் பிரயாசத்தினை சாப்பிடுவாய். இரண்டாவது, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். மூன்றாவது, உன் மனைவி கனிதரும் திராட்சை கொடியை போல உன் வீட்டோரங்களில் இருப்பாள். நான்காவது, உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். திஸ் இஸ் த ஃபேமிலி, இது ஒரு குடும்பம். இது தேவனாலே அழைக்கப்பட்டு, இது தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம். இந்த நாலு வசனத்தை சொல்ல பிற்பாடு அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இதோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு வேற ஒரு மாட்டு கதை கிடையவே கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். வீட்டில் படிப்பு இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், பணம் இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், செல்வாக்கு இருக்கலாம், ஆனா மனைவி ஒரு போருக்கு, தகப்பன் ஒரு போருக்கு, பிள்ளைகள் ஒரு போருக்கு இருந்து அந்த குடும்பம் எப்படி சிந்திச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. அவை புருஷன் தேவனுக்கு பயந்து கற்பனைகளை கை கொள்ளணும், மனைவி வீட்டில இருந்து பிள்ளைகள் குடும்பத்தை காப்பாற்றி குடும்பத்தை கட்டணும். அப்படிப்பட்ட குடும்பம் இப்படியாக ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்க. இன்றைக்கு நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிக்காமல் போவீர்களா இருந்தால், நாளொன்று வரும், உங்கள் குடும்பத்தில் பிசாசு வைக்கிற கண்ணிகளுக்கு நீங்க அகப்படுவீர்கள் சொல்லி தீர்க்கமாக நான் கர்த்தர் சன்னிதானத்தில் சொல்றேன் பாரு. ஐ நோ வாட் ஐ ப்ரீச். தேவன் குடும்பங்களை கட்டுகிறார், ஆண்டவர் குடும்பங்களை காக்கிறார், ஆண்டவர் குடும்பங்களை ஆசீர்வாதம். பிசாசு குடும்பங்களை கெடுக்கிறார், உடைக்கிறார், பிரிக்கிறார். இதோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவார். இன்றைக்கு நான் எடுத்த டாபிக் என்ன தெரியுமா? தேவனுக்கு பயப்படுற பயம், கர்த்தருக்கு பயப்படுற பயம். முதல் வசனம் சொல்றது, தேவனுக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியம். நாலாவது வசனம் சொல்லப்படுது, இதோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். தேவ பயம் என கவனிங்க, இது ஆசீர்வாத ஆண்டு. Listen to me please closely and carefully. ஆசீர்வாதத்துக்கு அடிப்படை தேவதிகளில் ஒன்று தேவனுக்கு பயப்படுற பயம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க, நம்முடைய குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிக்க தேவன் வைத்திருக்க ஒரு பெரிய நியதி தேவனுக்கு பயப்படுற பயம். ஒரு கட்டத்தில் தாவீது இப்படியா ஜெபித்தார், ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினால் என்னுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும். என் வீடு நிறைய பொருட்கள் இருந்து என்ன, என் வீட்டிலே அதிக பணம் இருந்து என்ன, பல பல படிப்புகள், பற்பல பட்டங்களை நான் எடுத்து வைத்து என்ன, ஆனா எனக்கு உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணுமா? என்ன படித்த பல குடும்பங்களிலும் பற்பல பிரச்சனைகள் இருக்கிறது நாம் கேட்கிறோமே, கவனிக்கிறோம். ஆகவே தாவீது உம்முடைய ஆசீர்வாதத்தினால என்னுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படுவதாக. இன்னைக்கு நம்முடைய வீடு எதனால ஆசீர்வதிக்கப்படுது? எதை நாம் ஆசீர்வாதம் என்று கருதுகிறோம், எதை நாம் ஆசீர்வாதம் என்று எண்ணுகிறோம்? அநியாயமாய் சம்பாதித்து, அநியாயமாய் சேர்த்து நாம் கட்டி வைத்திருக்கிறது எல்லாம் தேவ ஆசீர்வாதம் என்று எண்ணுகிறோமோ? அவைகள் நம்முடைய கற்பனைகளை அல்லாமல் அவைகள் சத்தியம் அல்ல. புரட்டு வழிகளிலும் தவறான வழியிலும் தவறான விதத்திலும் சேர்த்து குவித்து வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் தேவனாலே உண்டான ஆசீர்வாதம் அல்ல. தேவன் அதற்கு காரணமும் அல்ல. ஆனா மனுஷனை கதைத்தான் ட்ரை பண்றான். தேவனுடைய வழிகளை விட்டு, தேவனுடைய வார்த்தைகளை விட்டு, தேவனுக்கு பயப்படாமல் தவறான விதத்திலே, பிழையான விதங்களிலே, சட்டத்துக்கு புறனான விதத்திலெல்லாம் பணத்தையும் காசையும் சம்பாதிச்சு சம்பாதிச்சு மனசு சேர்க்க காணும் என்ன, நல்லா இருக்க நல்லா இருக்க. ஆனா அது தேவனுடைய ஆசீர்வாதம் அல்ல. உலகத்தில் இருக்கணும் அப்படி செஞ்சுட்டு போனா நீயும் தான். ஆகவே தேவனுக்கு பயப்படும். சாயங்கால வேளையிலே மிகுதி இருக்கிற ஒரு அரை மணி காலத்துக்கு தேவனுக்கு பயப்படுற பயத்தை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசினது முகவுரை, சீக்கிரமாக முடிவுரைக்குள்ள போயிடுவோம் நான் நம்புறேன். ஆண்டவர் நாமத்துக்கு மகிழ்வுண்டார். சோ ஒரு குடும்பம் எப்படியாக இருக்கணும், ஆண்டவர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு என்ன வழி வச்சிருக்கான்னு சொல்லி நான் பார்த்தோம். தேவனுக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறோம். ரைட். இப்ப என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள், பிரசங்கி புஸ்தகம் 12 அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. பிரசங்கி புஸ்தகம் 800வது பக்கம் பழைய பாட்டில் 12வது அதிகாரம் அதுல 13வது வசனத்தை பார், 13-14. இப்ப நான் இன்னும் ஒரு காரியம் சொல்றேன் கவனிங்க. இந்த 12வது அதிகாரம் முழுவதும் வாலிபர்களை வாலிப பிள்ளைகளை மனதில் வைத்து தேவன் எழுதின வார்த்தைகள் நான் சொல்றேன் கவனிக்க. வேதத்தை படிக்கிற கோணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த 9வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 11வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 12வது அதிகாரம் முடியும் வரைக்கும் வாலிப சமுதாயத்தை வைத்து தேவன் எழுதின வார்த்தை. இங்கே இந்த 12வது அதிகாரம் 13-14 வசனத்தை நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னால், காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. அதாவது இந்த பிரசங்கி புஸ்தகத்தில் 12 அதிகாரம் இருக்கு. சொல்ல போனால் என்ன கவனிக்கிறேன், இந்த 12 அதிகாரங்களிலும் இதுவரை எழுதியிருக்கிற, இதுவரை சொல்லியிருக்கிற எல்லா காரியங்களையும் ஞானி பிரசங்கி 2 வார்த்தையில கொண்டு முடிக்கிறார். ரத்தின சுருக்கமா. ஆகவே பிரசங்கி புஸ்தகத்தின் கருப்பொருள் என்னவென்றால், பிரசங்கி புத்தகத்தில் இருக்கிற 12 அதிகாரங்களில் இருக்கிற அடிப்படை சத்தியங்கள் எல்லாவற்றையும் 2 வார்த்தைக்குள்ளே 2 கட்டளைக்குள்ளே அடக்கி அவர் முடிக்கிறார். அது என்னவென்றால், 1, தேவனுக்கு பயப்படு; 2, அவர் கற்பனைகளை கைகொள். பாருங்க 13வது வசனத்தை, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைகொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ரைட். காரியத்தின் தி கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் புக், இந்த புத்தகத்தின் முழு சத்தியத்தின் ரத்தின சுருக்கம் இந்த 2 வசனத்துக்கு வருது. 1, தேவனுக்கு பயப்படு; மற்றது, அவர் கற்பனைகளை கைகொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஏன் தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனையை கைகொள் என்று சொல்றா தெரியுமா? கடைசி சொல்றது பாருங்க 13வது வசனம், ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும், குட் ஓ ஈவில், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் எங்க கொண்டு வருவாராம்? நியாயத்தில் கொண்டு வருவாரு. ஆகவே நீ தேவனுக்கு பயப்படு. 12வது அதிகாரத்தின் முதல் வசனம் என்ன சொல்ல தெரியுமா? உன் பாலிய பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. 11வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் சொல்றதுல, உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்தில் இருந்து உன் தீங்கையும் நீக்கி போடு, இளவயதும் வாலிபையும் வாலிபமும் மாயே. அதுக்கு முதல் 9வது வசனம் சொல்றார், உன் இளமையிலே சந்தோஷப்படு, வாலிப நாட்கள் உன் இருதயம் முன்னே பூரிப்பாகட்டும், உன் நெஞ்சின் வழிகளும் உன் கண்ணின் காட்சியை நட. ஆனாலும் இவை எல்லாவற்றிலும் தேவன் உன் நியாயத்தினை கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை நினைத்து நீ செய்வதை செய். What are you going to do in your life? Because this is the time to do something in my இதுதான் காலம், இதுதான் நேரம். என்ற வாழ்க்கையும் வாலிபத்தையும் அனுபவிக்கிறதுக்கு நேரம் என்று நீ ஓடலாம், அலையலாம், செய்யறதெல்லாம் செய்யலாம். ஆனா நான் உனக்கு ஒன்று சொல்லுகிறேன், I am the servant of the God, servant of the Almighty God. I tell you the truth, people, listen to me carefully and closely. நீ செய்யறதெல்லாம் செய்யப்பா, நீ எங்க போற செய்யறதெல்லாம் செய். ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், உன்னை சிருஷ்டித்த தேவனுக்கு முன்பாக, உனக்கு உருக்கொடுத்த இந்த உலகத்துக்கு அனுப்பின தேவாதி தேவனுக்கு முன்பாக, சிருஷ்டி கர்த்தருக்கு முன்பாக, நீ ஒரு நாளைக்கு நியாயத்தில் நிற்க வேண்டும் என்பதை நினைத்து உன் மனதில் வைத்து நீ செய்ததெல்லாம் செய்யப்பா. சில பேர் கேட்பாங்க, பாஸ்டர், சினிமா பார்க்கறது பாவமா, படம் பார்க்கறது பாவமா? நான் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? இயேசு எங்க இருக்கிறாரு? டிவியில் இருக்கிறார். ஏசு எங்க இருக்கிறாரு? கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறது. இது ஒரு ரகசியம், வேண்டாம் உலகத்துக்கு இது தெரியாது. ஆகவே இது ரகசியம் உலகத்துக்கு, ஆனா நமக்கு இது பரகசியம். ஹலோ, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையா உங்களுக்குள்ளே இருப்பது அந்த ரகசியம் என்பது உலகத்துக்கு. ஏன்னா உலகம் அதுக்கு தெரியாது, உலகத்துக்கு தெரியாது இறைவன். ஏன்னா உலகம் என்ன, கல்லால கட்டப்பட்ட கோயில்களுக்குள்ள உலகம் இருக்கிறது, தேவன் இருக்கிறது உலகம் நினைக்கும். நாம ஒரு காலத்துல நினைத்தோம், ஆனா வட்ட பைபிள் சேஸ், ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்றது, சத்தியம் என்ன சொல்றது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்கு உள்ளே இருப்பதே வந்து ரகசியம். அப்ப இயேசு எங்க இருக்கிறாரு, இப்ப நமக்குள்ள இருக்கிறாரு. இப்ப நமக்குள்ள இயேசுவை வச்சுக்கொண்டு, நமக்குள்ள ஆண்டவரை வச்சுக்கொண்டு, நமக்குள்ள இறைவனை வச்சுக்கொண்டு, நாம பார்க்கிற படங்கள், நாம பார்க்கிற காட்சிகள் எப்பேற்பட்டது என்பதை கொஞ்சம் சிந்தி நீங்களே முடிவெடு. சினிமா பாவமா இல்லையா என்பது நீங்களே டிசைட் பண்ணு. இயேசுவே எனக்குள்ளே இருக்கிறீர், நீர் நாம் பார்க்கறதெல்லாம் நீரும் பாரு எப்படி இருக்கு, அதாவது நானும் நீர். இது தேவனுடைய ஆலயம், ஆண்டவர் இதுல வாசமா இருக்கிறார். ஆகவே உன் கண்ணின் காட்சியில நட, உன் நெஞ்சு நிறைவெல்லாம் செய், ஆனா ஒன்று, இவையெல்லாவற்றிலும் ஒரு நாள் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். இன்றைக்கு நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை நான் சொல்லிக் கொண்டிருக்கும் போது இருதயத்தை நீ ரிஜெக்ட் பண்றா இல்லவா, ஒரு நாள் வரும் அப்பொழுது தெரியும். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கு, ஒரு நேரம் இருக்குது, பாருங்க. நாம் ஒவ்வொருவரும் நம்ம சிருஷ்டித்த தேவனுக்கு முன்பாக நிக்கணும். ஆகவேதான் இந்த வசனத்தை, இந்த பன்னெண்டாம் கடைசி வசனம் சொல்றது, நன்மையானாலும் தீமையானாலும் நியாயத்தில் நீ நிக்கணும்ப்பா. நான் மாட்டேன் சொல்லி நீ போகலாம், எனக்கு விருப்பம் இல்லை சொல்லி நீ விட்டு விலகலாம். யூ ஹேவ், யூ மஸ்ட், நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு முன்பாக நியாயத்திற்குள்ள நிக்கணும். நன்மையானாலும் தீமையானாலும், வெளியரங்கமானாலும் அந்தரங்கமானாலும், வட்டவர் என்ன, எவ்ரி திங் நியாயத்திற்கு நிக்கணும். ஆகவே தேவனுக்கு பயப்படு. நீயும் நானும் என்னென்ன செய்கிறோம், எப்படி வாழுகிறோம் என்பதை குறித்து ஒரு நாளைக்கு நாம் ஆண்டவருக்கு முன்பாக நிக்கணும் என்று வசனம் சொல்லுங்க. ஆகவே நான் சொல்றேன், தேவனுக்கு பயப்படு, பிகாஸ் ஹீ இஸ் யுவர் கிரியேட்டர். அவர் உன்னை சிருஷ்டித்தவர், என்னை சிருஷ்டித்தவர். சிருஷ்டிகளின் மேலே சிருஷ்டிகளுக்கு சகல அதிகாரம் இருக்குது பாரு. அதாவது உண்டாக்கப்பட்டவைகளின் மேல் உண்டாக்கினவருக்கு அதிகாரம் உண்டு. தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறார், நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஆகவே நம்மேல அவருக்கு பூரண அதிகாரம் உண்டு. நாம் ஒருவரும் வானத்திலிருந்து தொப்பண்ணி இந்த பூமியில் பிறந்தவர்களும் இல்ல, பூமியிலிருந்து அவசரப்பட்டு நாம் முளைத்தவர்களும் அல்ல. தேவனே மனுஷனை சிருஷ்டித்தார் என்று வேதம் தெளிவாக சொல்றது. ஆகவே உன்னையும் என்னையும் சிருஷ்டித்த தேவனுக்கு முன்பாக நீயும் நானும் ஒரு நாளைக்கு நிக்கணுமே. ஆகவே நீ தேவனுக்கு பயப்படு என்று சொல்லி இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுது. பாருங்க என்ன கரிமானவர்களே, ஆசீர்வாதத்துக்கு அடிப்படை காரணம் தேவனுக்கு பயப்படுற பயம். ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், இயேசு இருக்கிறார் என்று நம்புறோம். ஆனா தேவனுக்கு பயப்படாமல் நாம் வாழுகிறபடியால் தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க முடியாமல் இருக்கு. ஆனால் தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனையின்படி நடக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். இதுக்கு சந்தேகம் இல்லை. There's no any compromise. Because ஆண்டவர் உண்மையுள்ளவர், அவருடைய வார்த்தை சத்தியம். அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்றவன் பாக்கியவான், அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டவன். சோ நாம் தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ற மனுஷராக இருக்கும். நீங்க பார்க்கிட்ட நான் சொல்றதை கவனிச்சுக்கொள்ளுங்க. வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனை. இட்ஸ் எ ஃப்ளேவர் ஆஃப் காட். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனை, நல் வாசனையை நாம முகருகிறோம். பாருங்க, இந்த பாருங்க, இந்த நாட்டிலே நான் என்ன, சில பேர் நடந்து போனா, நாம் பக்கத்தால நடந்து போனா, போன பிற்பாடு ஒரு வாசனை வந்து அடிக்கும் நம்ம முகத்துல. நாம் ஒரு கண் என்று திரும்பிப்பான, போய் சார் பேச, யார் அந்த நபர், இப்படி இருக்கிற வாசம். ஏன் தெரியுமா? நாம் நம்முடைய மூக்கு அந்த நல் வாசனைய என்ன செய்து முகருது, பார், விரும்புது. கத்தருக்கு பயப்படுற பயம் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கு. இப்ப ஒரு கேள்வி, தேவனுக்கு பயப்படுற பயம் என்றால் என்ன? சொருக்கமா சொல்றேன், வட்ட பைபிள் சேஸ், எடுத்து பாருங்க, நீதிமொழிகள் 8 13 வசனத்தை பாருங்க. நீதிமொழிகள் 8:13, எல்லாரும் ஓபன் யுவர் பைபிள் அண்ட் ஓபன் யுவர் ஹார்ட் ப்ளீஸ், டேக் தட் வேர்ட். நீதிமொழிகள் 8:13 அப்படி வச்சு, நீதிமொழிகள் 16:6 ரெண்டையும் பொருத்தி பாருங்க. நீதிமொழிகள் 8:13, 16:6 ரெண்டையும் பொருத்தி பாருங்க. ரெண்டும் ஒன்றா இருக்கா பாருங்க, 8:13, 16:6 ரெண்டையும் எடுத்து பொருத்தி பாருங்க. கத்தருக்கு பயப்படுற பயம் என்றா என்ன? ஆயிரம் காரியங்கள் அடுக்கலாம், பட் see the Bible says, தேவனுடைய வேதம் என்ன சொல்றது? That is the answer. அதுதான் நமக்கு பதில். தேவனுக்கு பயப்படுற பயம் என்றால் என்ன? 8:13, 16:6 தேவனுக்கு பயப்படுற பயம், கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்றால் என்னங்க? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். ரைட்டா? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். கர்த்தருக்கு பயப்படுவதால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். இப்ப நான் உங்களுக்கு சொல்லணுமா, தீமை என்றால் எது அப்படி என்றெல்லாம் நான் உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லையே. தீமையை விட்டு விலகு, தீமையான காரியங்களை செய்யாது. கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்றால் என்ன? தீமையை விட்டு விலகுவது தேவனுக்கு பயப்படுற பயம். காரியங்கள் அடிப்படையை நான் வைக்கிறேன், கவனிங்க. ஒன்று, நல்லா கவனிங்க, ஒன்று, தேவன் நம்மை கேட்கிறார். நல்லா விளையாடு, தேவனுக்கு பயப்படுறதுக்கு அஸ்திபாரங்களை நான் போடுறேன், கவனிங்க. ஒன்று, தேவன் நம்மை கேட்கிறார். அதாவது நாம் கதைப்பவைகள், நாம் பேசுபவைகள், நம்முடைய வாயிலிருந்து புறப்படுற எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? கேட்கிறார். நம்பர் டூ, தேவன் நம்மை பார்க்கிறார். ஆண்டவர் ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய கண்கள் நம்மை பார்த்துட்டே இருக்குது. ஒன்னு கேட்கிறார், மற்றது பார்க்கிறார். நம்பர் த்ரீ, தேவன் அறிகிறார். இந்த மூன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவ பயத்தை கொண்டு வருகிற மிக முக்கியமான மூன்று காரணிகள். ஒன்று கேட்கிறார், இரண்டாவது பார்க்கிறார், மூன்றாவது அறிகிறார். இந்த மூன்று முக்கியமான காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக ஆழமாக பதியுமாக இருந்தால் சத்தியத்தின்படி நமக்குள்ள தேவ பயம் பெருகவும் வளரவும் இடம் இருக்குப்பார். நான் சொன்ன காரியங்களுக்குரிய காரியம், சொன்ன மூன்று காரியங்களுக்கும் வேத வசனத்தை அடுக்கிற கேளுங்க. மல்கியா 3:16 வசனத்தை வாசித்து பாருங்கள். மல்கியா 3:16, கர்த்தருக்கு பயப்படுறவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். In every conversation, there is a silent listener. என்ன ஆங்கிலத்தில் ஒரு மொழி இருக்கு. In every conversation, there is a silent listener. அதாவது ஒவ்வொரு சம்பாஷணையிலும் காணாத ஒருவர் கேட்டு இருக்கிறார். மல்கியா சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயந்தவர்கள், உலகத்தவர்களை சொல்லல, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் என்ன செய்வார்னா பேசிக் கொள்வார்கள், கர்த்தரை கவனித்து கேட்பார். அதாவது தேவ பிள்ளைகள் பேசுறதை தேவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இதை நீ அறிவாயோ? இதை நீ நம்புகிறாயோ? இதை நீ ஏற்றுக்கொள்வாயோ? இதை நீ ஒப்புக்கொள்வாயோ? இதை ஒப்புக்கொண்டால், இதை அறிந்தால், நீ ஏற்றுக்கொண்டால், உனக்குள்ளும் எனக்கும் தேவனுக்கு பயப்படுற பயம் பெறும். எங்கே? என் வாயின் வார்த்தைகளை. We can see ஆண்டவரை பாடலாம், ஆராதிக்கலாம், மன்றாடலாம், ஊழியம் செய்யலாம், ஆனால் தேவ பயம் இல்லாம இருக்கலாம். நான் சொல்ற கேளு, ஒருவன் தேவனுக்கு பயந்தவனா என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வேதவசனத்தின்படி உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய அடையாளம், அவர் வாயில் வார்த்தைகளை வைத்து ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ அவன் தேவனுக்கு பயந்தவனா பயப்படுற மனுஷன் என்பதை நீங்கள் வடிவாக கண்டுபிடிக்கிறது. எலும்பில்லாத நாவால் வரம்பில்லாமல் பேசுவார். பேசுறதுக்கு என்ன காசா கொடுக்கிறோம்? சொல்லிருக்கேன், 8 மணித்தாலும் 10 மணித்தாலும் வேற செய்து வந்து பெட்ல படுத்திருப்போம், டயர்டா இருக்கு, கை காலையெல்லாம் உழைச்சு நிறைய டிரைவிங் உடனே பார்த்துட்டா கண் கூட ஒரு மாதிரி களைச்சிப்போம். ஆனா நம்ம வெளியால இருக்கிற அவயவத்துல களைக்காத ஒரு அவயம் சொன்னா இந்த மிஸ்டர் தன் தான் பாரு. 10 மணித்தாலும் வேலை செய்து படுக்கையில டயர்டா வந்து படுத்திருந்தாலும் இந்த நாக்கு படுத்திருந்தும் ஏதாவது ஒன்று பேசுறதுக்கு அதுக்கு களைப்பும் இல்லை, அதுக்கு சோர்வும் இல்லைப்பா. வட்டி நாம் தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டதை கத்தர் கவனித்துக்கிற இந்த அறிவு உனக்கு இருக்குதா? இந்த சத்தியம் உனக்குள்ள இருக்குதா? இந்த வார்த்தையை நீ நம்புறாயா? இந்த வேத வசனத்தை ஒத்துக்கொள்றாயா? அப்படி நீ ஏற்றுக்கொண்டால், ஒத்துக்கொண்டால், நாம் பேசுற பேச்சுகள் வார்த்தைகளை கர்த்தர் கவனித்து கேட்கிறார் என்றால் நம்ம வார்த்தையில நாம் கவனமா இருப்போம். நாம் ரட்சிக்கப்பட்டு பல வருஷங்கள் கழியலாம், இட்ஸ் ஓகே. பல அனுபவங்கள் நமக்கு இருக்கலாம், இட்ஸ் ஓகே. இந்த நாக்கு நமக்கு கட்டுப்படுத்தாவிட்டால், இந்த நாவை நாம சரியாக பயன்படுத்த தெரியாவிட்டால், இந்த நாவை நாம சரியாக பாவிக்க தெரியாவிட்டால், இது நமக்கும் பாதிப்பை கொண்டு வரும், மற்றவர்களுக்கும் பாதிப்பை கொண்டு வரும், நமக்கும் பாதிப்பை கொண்டு வரும், சபையிலும் சமுதாயத்திலும் கூட பாதிய பாதிப்புகளை பின்னடைவுகளையும் கொண்டு வரும். உன்னால பக்தி விருத்திக்கு ஏதுவாக பரிசுத்தமான தேவனுக்கு ஏற்ற வார்த்தைகளை பேச முடியாவிட்டால் அட்லீஸ்ட் பேசாமலாவது இரு. தாறுமாறான வார்த்தைகளை பேசார், தெரியாத காரியங்களை குறித்து கதையார், நமக்கு நாம் அறியாத காரியங்களை குறித்து பேசார். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும் என்று வேதவசனம் சொல்றோம். நாம் பேசுகிற வார்த்தைகளால நாமும் கேட்டு மற்றவர்களையும் கெடுக்கக்கூடாது. உன் தேவன் அறிவார், உன்னையும் என்னையும் படைச்ச ஆண்டவர் அறிவார். இதுவரை நாம் பேசியிருக்கிற பேச்சுகள் எத்தனை பேரை கட்டி எழுப்பியிருக்கு? இதுவரைக்கு நாம் கதைத்திருக்கிற கதைகள் எத்தனை பேரை பக்தி விருத்தி அடைய பண்ணியிருக்குது? இதுவரை நீயும் நானும் பேசுற வார்த்தைகள் எந்த அளவுக்கு சபை பக்தி விருத்தத்துக்கு பிரயோஜனமா இருந்திருக்கு? அல்லது நீயும் நானும் இதுவரை பேசின வார்த்தைகள் எத்தனை பேரை பக்தி விருத்தியை விளக்க செய்திருக்கிறது? எத்தனை பேரை விசுவாசத்திலே குண்ட செய்திருக்கிறது? எத்தனை பேர் ஆண்டவனோடு உறவில் அவர்கள் விடுசலை செய்திருக்கிறது? உனக்கு தெரியும், தேவன் அறிவார். நான் ஒரு முந்தி சொல்லியிருக்கிறேன், பேச்சு வன்மை தேவன் மனுஷனை கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். இந்த நாட்டிலே நாம் அடிக்கடி பார்க்கிற ஒரு காரியம், வாய் பேசாதவர். ஊமை, உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா? ஊமைகளுக்கு ரகசியம் இல்லை. Maybe they have some secret in their life, but they could not talk. It is secret. என்றால் எல்லாவற்றையும் அவர்கள் கைப்பாசியா தான் செய்ய வேண்டியிருக்கு. ஆகவே அவனுக்குள்ள ரகசியமாக எதையும் கதை சொல்ல செய்ய முடியாது. எல்லாவற்றையும் சரியாக தான் செய்ய முடியும். ஆனால் நமக்கு பேச்சு வன்மை இருக்குது, நமக்கு பேச தெரியும், நமக்கு கதைக்க தெரியும். ஆகவே பற்பல ரகசியங்களை நாம் பேசிக்கொள்வோம், கதைச்சிக்கொள்வோம். சொல்ல கேளுங்க, இந்த நாக்கு மிக மிக ஆசீர்வாதமான ஒரு அவயவம். ஏன்? இந்த நாவால் ஆண்டவரை பாடுகிறோம், புகழுகிறோம், அவருடைய மகத்துவங்களை சொல்லி 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 வாயார துடிக்கிறோம், ஜெபிக்கிறோம், விண்ணப்பம் பண்ணுகிறோம், ஆண்டவருடைய சத்தியங்களை சுவிசேஷத்தை எடுத்து சொல்லுகிறோம், மற்றவர்களுக்கு புத்தி சொல்லுகிறோம், புத்திமதி சொல்லுகிறோம், பக்தி விருத்திக்கிறோம். இந்த நாக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த மிக மிக ஆசீர்வாதமான ஒரு அவயவம் பாருங்க. ஆனா எந்த நாக்கு ஆசீர்வாதமாக இருக்குதோ அதைத்தான் பிசாசும் பாவிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இன்னைக்கு நம்முடைய நாக்கு எதற்கு பயன்படுது, எப்படி பயன்படுது? உங்களுடைய நாக்கு தானப்பா, நீதான் அதை பாவிக்கிற. அதை எதற்கு பாவிக்கிற, எப்படி பாவிக்கிற, எதை பேசுற, எப்படி பேசுற, நீ கொஞ்சம் சிந்திச்சு பாரு. இதுவரை நீ பேசின வார்த்தைகள் எல்லாம் சரியானதான, அது தேவனுக்கு ஏற்றதுதான, ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்ததான, சிந்திச்சு பாரு. ஆண்டவர் இயேசு இப்படியா சொன்னார், மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து இப்ப கேளுங்க, இப்ப இல்லை, இப்ப மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகள், வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து இப்ப இல்ல, ஞாயிற்றுப்பு நாளில கணக்கு ஒப்பு கொடுங்க. நான் சபல இருக்கிறேன், கதைக்கிறேன், இந்த ஊழியக்காரர் என்னதான் செய்ய போறாங்க, நான் பேசுறத பேசு, கதைக்கிறது கதை, உண்மைதான் பேஸ். ஆனா ஒரு நாளைக்கு முடியும், நான் பேசுற ஒவ்வொன்றையும் கர்த்தர் கவனித்து கேட்கிறார். நீங்க வீட்டு பாருங்க, பிரசங்கி புஸ்தகம் 5:7 எடுத்து பாருங்க, பிரசங்கி புஸ்தகம் 5:7, பிரசங்கி 5:7 அங்க சொல்லப்படுறது, அநேக சொப்னங்கள் வியர்த்தமாய் இருக்கும், ஆகையா நீ தேவனுக்கு பயந்திரு. அநேகம் வார்த்தைகள் வியர்த்தமாக இருக்கும், வீணாக இருக்கும், ஆகவே நீ தேவனுக்கு பயந்திரு. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் பேசுகிற வார்த்தைகளை குறித்து கவனமா இருக்கணும். ஏனென்றால் நாம் பேசுகிற வார்த்தைகளை அவர் கேட்கிறாரே, ஆண்டவர் நான் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்காரு, கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறாரு, ஆகவே நான் என் வாயின் வார்த்தைகளை கவனமாக இருக்க, கவனமாக இல்லாதவைகளை இருக்கிறது என்றும் இருக்கிறவைகளை இல்லாத சொல்லி சொன்னதெல்லாம் தேவனுக்கு விரோதமான காரியம். ஆகவே தேவ ஜனமே, நீ தேவனுக்கு பயப்பட்டு சொன்னார், உன் நாக்கு உன் வாய் அதற்கு சாட்சி என்று சத்தியத்தின்படி நான் உனக்கு சொல்றேன். நம்பர் 2, ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். நீதிமொழிகள் 15:3 எடுத்து பாருங்க, நீதிமொழிகள் 15:3, கர்த்தருடைய கண்கள் பூமியின் மீதெங்கும் இருந்து நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நோக்கமாக நோக்கி பார்த்துக் கொண்டே இருக்கு. கர்த்தருடைய கண்கள் பூமி மீதெங்கும் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நோக்கி பார்த்துக் கொண்டே இருக்கு. எது? கர்த்தருடைய கண்கள். அவன் நல்லவனாக இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாதவன் சரி, எல்லார்களும் கர்த்தருடைய கண்கள், அவருடைய கண்கள் எல்லாரையும் நோக்கி பார்த்துக் கொண்டே இருக்குது. ஆகவே நான் உனக்கு சொல்றேன், நீ தேவனுக்கு பயப்படு. என்னை கவனிங்க, நம்முடைய கிரியைகள் எல்லாவற்றையும் நம்முடைய செய்கைகள் எல்லாவற்றையும் தேவன் பார்க்கிறார் என்கின்ற உணர்வு, அறிவு, தெளிவு நமக்குள்ளே இருக்கும் போது நமக்கு தேவ பயம் இருக்குமா இல்லையா யோசிப்பார். இன்னைக்கு ஏன் நாம் சில காரியங்களை துணிகரமாக செய்கிறோம், இந்த சத்தியம் இந்த காரியம் நமக்குள்ளே உறுதியாக இல்லாதபடியால் நாம் அப்படி நடக்கிறோம். உனக்கு மறைவாக எங்கே போவோம் என்று தாவி சொல்றேன். என கருமானவர்களே, முதலாவது நான் சொன்னேன், நம்முடைய நாம் பேசுறதை அவர் கேட்கிறார். ஆகவே நான் தேவனுக்கு பயந்து என் வார்த்தைகளை நான் கவனமா இருக்கணும். ஆகவே தேவனுக்கு பயப்படுற மனுஷன் தன்னுடைய வாயின் வார்த்தைகளை கவனமாக இருப்பான், ஜாக்கிரதா இருப்பான். இந்த பேச்சு காரியத்தை குறித்து இன்னொரு காரியம் உங்களுக்கு சொல்லட்டும். டாக்டர் விதத்தை சொல்லப்படுகிறது, கேட்கிறதுக்கு தீவிரமாகி பேசுறதுக்கு பொறுமையாக தாமதமாகிறது. This is wisdom. எதுமே சொல்லுது, காரியத்தை கேட்கும் பிரதி உத்தரம் சொல்றது வெட்கமும் புத்தி இனவுமாக இருக்கும் அப்படின்னு நீதி சொல்லு. இந்த அனுபவத்தை நான் பல பல இடங்களில் இதை பார்த்திருக்கிறேன். இந்த வரைக்கும் அதை பார்த்துவார். காரியத்தை கேட்கும் முன், தாற்பயத்தை விளங்குறதுக்கு முதல் நாம் பதில் சொல்ல போறது நமக்கு சில நேரத்தில் வெட்கத்தை கொண்டு வரும். அது புத்தீனமாக இருக்கும் என்று பைபிள் சொல்லுது, நீதிமொழி. ஆகவே உனக்கு ஞானம் இருந்தா, உனக்கு தெளிவு இருந்தா, நீ தேவனுக்கு பயந்திருந்தா, முதலாவது சொல்றது கேட்கிறதுக்கு தீவிரமாய், பேசுறதுக்கு பொறுமையாய். நீங்க உங்களுக்கு வெறுக்கும் நம்புறேன். நான் பல கட்டங்களில் ஏன் இப்படி கிடைச்ச, கொஞ்சம் பொறுமையாக இதை கதை சொல்லியிருக்கலாமே, ஏன் இந்த வார்த்தை அவசரப்பட்டு சொன்னேன், கொஞ்சம் பொறுத்து கதைச்சிருக்கலாமே, அதை சொல்லாம விட்டிருக்கலாமே என்று தேவனுக்கு முன்பாக நிக்கிறத நான் சொல்றேன். பல தடவுகளை நான் கவலைப்பட்டிருக்கேன், துக்கப்பட்டிருக்கேன். அதனால் ஏனென்றால் நான் போட்ட சொல்ல வார்த்தை திரும்பி எடுக்கலாமா. If you talk too much, you are a talkative one. சொல்வார்கள் ஆங்கிலத்தில். ஒருவன் பேசும்போது அவன் ஞானம் உள்ளது, அது கேட்கிறதுக்கு தீவிரமாய், பேசுறதுக்கு தாமதமாய். காரியத்தை கேட்கும் முன் நாம் பதில் சொல்றது அது சில நேரத்தில் நமக்கு வெட்கத்தையும் புத்தீனமாக இருக்கும் என்று பைபிள் சொல்றது. ஆண்டவர் நம்முடைய வாயின் வார்த்தைகளை கேட்கிறார். ஆகவே நாம் தேவனுக்கு பயப்படணும். நம்பர் டூ, நான் சொன்னது போல கர்த்தர் நம்மை கவனித்து பார்க்கிறார். நமக்கு நம்முடைய செய்கைகள் கிரியைகள் ஒருவேளை மனுஷருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு தெரியாமல் ஒன்றுமே இல்லை. இன்னும் சொல்லட்டுமா, அந்தரங்கம் என்பது மனுஷனுக்கு ஒழிய தேவனுக்கு அல்ல. அந்தரங்கம் என்பது நம்ம எல்லாருக்குமே ஒரு அந்தரங்கம் இருக்குது. அந்தரங்கம் என்பது மற்றவங்களுக்கு தெரியாது. அதான் நீதி சொல்லப்படுது, அந்தரங்கமான கிரிய எல்லாவற்றையும் வெளியரங்கமாக ஆண்டவர் ஒரு நாளைக்கு கொண்டு வருவார். ஆகவே நீ தேவனுக்கு பயப்படு. நாம் எதை செய்தாலும், எதை செய்தாலும் கர்த்தருடைய கண்களை கவனிக்க பார்க்கு. நீ நல்லது செய்தாலும், கெட்டது செய்தாலும், நன்மை செய்தாலும், தீமை செய்தாலும், கர்த்தருடைய கண்கள் என்னை கவனிக்கிறது, என்னை பார்க்கிறது, என்னை பார்த்து கொண்டே இருக்கிறது என்கின்ற உணர்வு அறிவு எனக்குள்ள இருக்கும் போது எனக்குள்ள ஒரு தேவ பயம் வருமா இல்லையா யோசிப்பார். காயின் மனுஷியமாக பிறந்த முதல் மனுஷன் வயல்வெளியில் இருக்கும் போது எழும்பி பார்த்தான், சுட்டுமுட்டு பார்த்தான். அடுத்து என்ன தெரியுமா, தன் சகோதரனை கொலை செய்தான். இவன் என்ன நினைச்சா, கொலை செஞ்சிட்டேன், ஒருவரும் என்னை காணவில்லை. ஒருவர் இங்க சொல்லலாம், அப்ப இங்க மனுஷர் இருந்தாங்க ஆக்கள் பார்க்கறதுக்கு, அதான் சொல்ல வர. இவன் கொன்னிட்டு யோசித்தான், ஒருவரும் என்ன காணவில்லை. இப்படி இவன் யோசித்துக் கொண்டு இருக்கும் போதுதான் ஒரு சத்தம் அவரை நோக்கி வருது, காயினே உன் சகோதரன் எங்கே அசந்து ஒருவருக்கும் தெரியாது என்று நினைத்து கொலை செய்து ஹலோ உன் சகோதரன் எங்கே ஆதாமுக்கும் தெரியாது, ஒருவேளை ஏவாளுக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தன் சகோதரனை கொன்றதை கர்த்தர் பார்த்தார், தேவன் பார்த்தார். அப்போதான் அவன் புரிஞ்சான். நாம் செய்கிற ஒவ்வொன்றையும் தேவனுடைய கண்கள் பார்த்துட்டே இருக்கு. சிஸ்டர் பிரதர், திஸ் இஸ் ட்ரூத். ஆஹா, பாலைவனத்திலே ஓடினார், ஓடிட்டே இருந்தார். அவர் கொண்டு போன தண்ணீர் எல்லாம் முறிஞ்சு போச்சு. சாகர தவிர ஒரு வழியில் தன் குமாரனை சற்று தூரத்தில் விட்டுட்டு அழுகிறார். ஒரு துணையும் இல்லை, சாப்பாடும் இல்லை, தண்ணியும் இல்லை, வேறு வழியில் எதுவுமே சாவுதான். அந்த நேரத்தில் தேவன் அவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். எங்க தெரியுமா? பக்கத்துலதான் ஒரு ஊற்று, ஆனா அவள் கண்களுக்கு தெரியுது. பக்கத்துல ஒரு ஊற்று, ஒரு ஆசீர்வாதம். அவள் பிழைக்கிறதுக்கு, அவள் வாழ்றதுக்கு ஆண்டவர் அவருடைய கண்களை திறந்தார். அருகிலே ஒரு ஊற்று தண்ணீர் குடித்தார், பிழைத்துக் கொண்டார். அப்பொழுது ஆகார ஆண்டவருக்கு ஒரு பேர் வைத்தார், நீர் என்னை காண்கிறதே. பாலைவனத்திலே, வனாந்திரத்திலே ஒருவரும் இல்லாமல் நான் தனித்து ஒரு சின்ன என்ற பகனையும் கூட்டிக் கொண்டு ஓடினேன். ஒருவருக்கும் எனக்கு ஒருவரும் எனக்கு துணையில்லை என்று ஓடிட்டே இருந்தேன். தாமத்திலாம் நான் சாகுறது மேல் வந்தேன். ஆனாலும் ஆண்டவரே, நீர் என்னை கண்டீர், எனக்கு அற்புதம் செய்தீர், என்னை காப்பாற்றீர். ஆகவே நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி அவள் அந்த இடத்துல பேர் வைத்தான் சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, யோசேப்புக்குள்ளேயும் இந்த அறிவு இருந்தது. பாருங்க, அவர் என்னை காண்கிறார் என்கின்ற தேவ பயம், கர்த்தர் என்னை பார்க்கிறார் என்கின்ற தேவ பயம் அவனுக்குள்ளே இருந்தபடியால் கர்த்தருக்கு விரோதமாக நான் இந்த பெரிய பாவத்தை செய்யறது எப்படி என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு ஓடினான் சொல்லி நாம் படிக்கிறோம். என கரிமானவர்களே, நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் தேவன் பார்க்கிறார், கர்த்தர் கவனிக்கிறார் என்கின்ற உணர்வு, என்கின்ற உண்மை, என்கின்ற சத்தியம் நமக்குள்ளே இருக்கும் போது நாம் தேவனுக்கு பயப்படலாம். கேட்கிறார், பார்க்கிறார், மட்டுமல்ல அவர் அறிகிறார். 139 சங்கீதத்திலே முதலாம் வசனத்தை நாம் பார்க்கிறோம் இல்லையா, 139:1. தேவரீர் சொல்லுங்க, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கு. அறிந்திருக்கிறது மட்டுமல்ல, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். அறிகிறதுக்கும் ஆராய்ந்து அறிகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பாருங்க, ஒரு மனுஷனை நாம் சாதாரணமாக அறிகிறதுக்கும் அவரை ஆராய்ந்து அறிகிறதுக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு. பாருங்க, ஒருவரை அறிகிறது, இன்னொருவரை பற்றி புரிகிறது, இது ஒரு லேசான காரியம் அல்ல. இன்றைக்கும் பற்பல வீடுகளிலே, பற்பல குடும்பங்களிலே இருக்கிற ஒரு பெரிய ஒரு மனக்குமுறல் என்ன தெரியுமா? ஐயோ, இன்று வரைக்கும் என் புருஷன் என்னை புரிஞ்சு கொள்றாரு இல்லை. ஐயோ, இன்று வரைக்கும் என் மனைவி என்னை விளங்கிக் கொள்றாரு இல்லை. ஆனால் ஒரு நச்சை நீ ஆராதிக்கிற ஆண்டவர் உன்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். உன்னை அறிய வேண்டிய விதமாக அறிந்திருக்கிறார். உன் பலத்தையும் அறிவார், உன் பலவீனத்தையும் அறிவார். உன்னுடைய நன்மையான பக்கத்தையும் அறிவார், உன்னுடைய தீமையான பக்கத்தையும் அறிவார். உன்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன், இந்த அறிவு உனக்கு எனக்குள்ளே இருந்தா நமக்குள்ள தேவ பயம்பர். எப்படி இந்த எப்படி அவர் என்னை அறிந்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் எப்படி சொல்லுகிறோம்? பேசுறதை கேட்கிறார், செய்கிறதை காண்கிறார், மட்டுமல்ல என் இருதயத்திலே இருக்கிற நினைவுகள், எண்ணங்கள், யோசனைகள், திட்டங்கள், நோக்கங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். இந்த மூன்று காரியத்தை நாம் கவனித்துக் கொள்வோமாக இருந்தால் நமக்குள்ள தேவ பயம் இருக்கும் என்று இதை சுருக்கி நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மூன்று காரியத்தையும் கவனி, கேட்கிறார், பார்க்கிறார், அறிகிறார். நீரனை ஆராய்ந்து அறிகிற தேவன். என்ன கரிமானவர்களே, நீதிமொழி சொல்றது அவருடைய இருதயத்து நினைவு எப்படியோ அவனும் அப்படியே இருக்கிறான். ஒரு மனுஷனுக்கு இருக்கிற நல்ல நினைவுகள் தான் நல்ல வார்த்தைகளை பேசு. அவனுக்குள்ளே இருக்கும் நற்சிந்தனைகள் தான் நற்கிரியைகளை செய்கிறது. உள்ள கெட்ட எண்ணங்களும் கூடாத எண்ணங்களும் இருக்கும் போது அந்த அடிப்படையில் வாழ்கின்ற வார்த்தைகள் புறப்பட்டு வருது. உள்ளே கூடாத எண்ணங்களும் தவறான நோக்கங்களும் பிழையான காரியங்களும் உண்டை இருக்கும் போது நம்ம செய்கைகள் அதற்கு வடிவம் கொடுக்கிறார். சொல்ல போனா உள்ளே இருக்கிற மனுஷன் தான், அந்த ஆள் தத்துவம் தான் வெளியிலே நம்முடைய வார்த்தையும் நம்முடைய செயல்களும். சொன்னாரு பாத்திரத்தின் உட்புறத்தை முதலாவது சுத்தமா, அப்பொழுது வெளிப்புற சுத்தமா தானா. சோ தேவன் ஆராய்ந்து அறிந்திருக்கு. உங்களுக்கு தெரியும் ஆதியாகமம் 6:5 பார்த்து சொன்னால் அங்கே நோவாவின் பெருவளத்தை குறித்து சொல்லப்படும். பெருவளத்துக்கு முதல் நோவாவின் பெருவளத்தின் அந்த அழிவுக்கு அடிப்படையாக இருக்கிற காரணம் இங்கே இருக்கு. நோவாட வெள்ளத்தின் அந்த அழிவுக்குரிய காரணத்தை இங்க ஆண்டவர் சொல்றார். ஜலத்தினாலே பூமியை ஆண்டவர் அழிக்கிறதுக்குரிய காரணத்தை இந்த 5 ஆண்டவர் சொல்ற என்ன தெரியுமா? மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நினைவுகளை தோற்றம் அல்ல நித்தமும் பொல்லாததே என்ற கண்டு மனுஷனை உண்டாக்குறதுக்காக அவர் விசனப்பட்டார். அடுத்த வசனத்தில் ஆண்டவர் டிசைட் பண்றார் பூமியை ஜலத்தினாலே அழிவு. வெள்ளப்பெருக்கு காரணம் என்ன? தேவன் ஜலத்தினால பூமியை அழிக்கிறதுக்கு காரணம் என்ன? மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் தோற்றம் நினைவுகள், அதாவது மனுஷனுக்குள்ளே அவருடைய அவருடைய நினைவுகள் தோற்றம் மாறத்துக்கு முன்னே தேவன் அதை அறிகிறார் என்பது எனக்கு பெரிய ஆச்சரியம். ஆகவே நோவா காலத்து பெருவெள்ளம் அந்த ஜலப்பிரளயத்துக்கு அடிப்படை காரணம் மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு மனுஷனை உண்டாக்குறதுக்காக அவர் விசனப்பட்டார். அது பிறகு தீர்மானிக்கிறார் பூமியை ஜலத்தினால நிகரகம் பண்ண. எனக்கு அறிமானங்களே நம்முடைய நினைவுகள் எப்படி இருக்கு? நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய இருதயத்திலே நினைவுகள் எண்ணங்கள் யோசனைகள் திட்டங்கள் நோக்கங்கள் எப்படி இருக்கு? இது மற்றவங்களுக்கு தெரியாது. தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு விதத்துல ஆண்டவரை நான் சோதனை. அப்படி எல்லாம் தெரிஞ்ச கதை காலி பாருங்க. ஆண்டவர் நாமத்து மகிழ்ந்தால் நமக்குள்ளே நம்முடைய இருதயத்து நினைவுகள் எண்ணங்கள் எல்லாம் சுத்தமாக இருக்குமாக இருந்தால் நம்முடைய வாயின் வார்த்தைகள் சுத்தமாக இருக்கும், நம்முடைய செய்திகள் தூய்மையாக இருக்கும். தேவனை ஆராய்ந்து அறிந்திருக்கும் தேவன் நம்மை அறிகிறவராக இருக்கும். ஆகவே உன் உள்ளத்திலே இருக்கிறது என்னுடைய இருதயத்தில் இருக்கிறது உன்னுடைய இருதயத்தில் இருக்கிறது எல்லாம் அவர் அறிவார். உனக்குள்ளே இருக்கிற நினைவுகள் என்ன, உனக்குள்ள இருக்கிற விருப்பங்கள் என்ன, உனக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் என்ன, யோசனைகள் என்ன, உன் எதிர்காலத்துக்கு திட்டம் என்ன எல்லாம் அவர் அறிவார். இப்பொழுது நான் பேசி தேவனுடைய வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கும் போதும் உன்னுடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைகளை குறித்து சிந்திக்காமல் நினைக்காமல் வேறது எல்லாவற்றையும் நினைக்கிறதே கூட ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிகிறவராக இருக்கிறார் என்கின்ற அறிவு நமக்குள்ள இருக்கும். அவர் வந்து நமக்கு ஜாக்கிரதை இருக்கும். ஆண்டோட வசனத்துக்கு பாருங்க ஒரு கட்டத்தில் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். ஒரு கூட்டத்தின் மத்தியில் திடீர்னு நடுவர் ஒரு எழுதி சொல்றார், ஆண்டவருடைய வார்த்தையில் பேசுறவர் யாரு? இயேசு பேசிக்கொண்டிருக்கிறார். திடீர்னு நடுவன் தொடர்ந்து கேட்கிறார், ஆண்டவரே கொஞ்சம் நிறுத்துங்க, எனக்கும் என் சகோதரனுக்கும் பாவ பிரச்சனை இருக்குது, அதை கொஞ்சம் தீர்த்து வைங்கண்ணா. அர்த்தம் என்ன? ஆண்டவர் அதுவரை சொன்ன ஒரு வசனம் அவனுக்குள்ள ஏற இல்லை. அவனுடைய இருதயத்தின் நினைவெல்லாம் அவனுடைய பாவ பிரச்சனை, அவனுக்குள்ள இருந்த பிரச்சனை அவனுக்கு அவருடைய சொத்து பிரச்சனை தான். அப்ப தேவனுடைய வசனம் அவனுக்குள்ள போகவே இல்லை. அப்பதான் ஆண்டவர் கேட்டாரு, உங்களுக்கு நியாயாதிபதியாக என்னை மனுஷனே உங்களுக்கு நியாயாதிபதியாக என்னை ஏற்படுத்தினவர். ஆண்டவர் இயேசுவே டைரக்டாக தேவ வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கும் போதே ஒரு மனுஷன் கேட்கலாம் இந்த கேள்வி, அவரிடத்தில் இல்லாத அபிஷேகமா, அவரிடத்தில் இல்லாத ஆவியும் பண்ணுமையா? இயேசுவே பேச அவன் எழுந்து அவனுக்குள்ள ஒண்ணு போக்கல. அவன் கேட்கிறான், பாக பிரச்சனை முதல் தீர்த்து வைங்க ஆண்டவரு. அவனுக்குள்ள ஆண்டோட வசனம் ஒண்ணும் போகல. ஏன் தெரியுமா? அவனுக்குள்ள இருந்ததெல்லாம் அவருடைய சொத்து, அவருடைய பொருள், அவருடைய வீடு, இவைகள் தான் அவனுக்குள்ள நிறைஞ்சிருந்தபடியால் தேவனுடைய வசனம் அவனுக்குள்ள போகவில்லை. பாரு எனக்கு அறிமான தேவஜனமே, கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க, ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்வும் ஆசீர்வாதமாக இருக்க தேவை தேவனுக்கு பயப்படுற பயம். ஆகவே நீ எதை பேசுகிறாய் என்பதை கர்த்தர் கவனித்து கேட்கிறாய் என்பதை இன்றைக்கு நான் சத்தியத்தின்படி நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன். இதை கேட்ட பின்பாடு நீ தாறுமாறாக கதைக்கிறதும், பக்தி விதிக்கு இல்லாத வார்த்தைகளை பேசுறதும், பரிசுத்த குலத்தினான வார்த்தைகளை பேசுறதும், வீணான வார்த்தைகளை பேசுறது குறித்தும் கர்த்தருக்கு நீ கணக்கு ஒப்புக் கொடுக்கணும். மட்டுமல்ல கர்த்தர் பார்க்கிறார் என்கிற அறிவு நமக்குள்ளே இருக்கணும். இது சத்தியம். நாம் எங்கு போனாலும், எதை செய்தாலும், மனுஷருக்கு தெரியாம எதை செய்தாலும், எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கிறார். அந்த ரங்கத்திலும் பரியரங்கத்திலும் நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகள் நன்மையானாலும் தீமையானாலும் கர்த்தர் கவனித்து பார்க்கிறார் என்கின்ற அறிவு எனக்குள்ள இருக்கும் போது நான் தேவனுக்கு பயந்து வாழுவேன். மூணாவது, என்னை ஆண்டவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். என் இருதயத்திலே இருக்கிற நினைவுகள், என் எண்ணங்கள், எனக்குள்ள இருக்கிற யோசனைகள், என் நோக்கங்கள், என் மனைவி அறியார், புருஷன் அறியார், பிள்ளைகளும் அறியார், போதகரும் அறியார், உடையவர் அறியார். ஆனால் தேவன் அறிவார். என் உள்ளத்திலே இருக்கிற நோக்கங்கள், திட்டங்கள் எல்லாவற்றையும் தேவன் அறிவார் என்கின்ற இந்த சத்தியம், இந்த அறிவு, இந்த தெளிவு நமக்கு தேவனுக்கு பயப்படுற பயத்தை கொண்டு வரும். ஏனென்றால் சிலர் நல்ல காரியங்களை செய்வார்கள் தீய நோக்கத்தோடு. நீதிமொழி நாம் வாசிக்கிறோம், தீய நோக்கம் எல்லாம் பாவம். தீய நோக்கம் எல்லாம் பாவம். அந்த நோக்கம் நம்முடைய உள்ளத்திலே இருக்கும். ஆனா நாம் வெளியில நல்ல காரியங்களை செய்வோம், மனுஷனுக்கு அது தெரியாது. ஆனா தேவன் அதை பார்ப்பார், தேவன் அதை பார்ப்பார், கர்த்தர் அதை கவனிப்பார். அவை நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது, நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற எண்ணங்கள் எப்படிப்பட்டது, உணர்வுகள் எப்படிப்பட்டது, யோசனைகள் எப்படிப்பட்டது, திட்டங்கள் எப்படிப்பட்டது, எண்ணங்கள் எப்படிப்பட்டது, எல்லாம் அவர் ஆராய்ந்து அறிந்திருக்க அந்த சத்தியத்தை சத்தியமாக இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆகவே நீ தேவனுக்கு பயப்படும், தேவனுக்கு பயப்படுற வாழ்க்கையே ஆசீர்வாதத்துக்கு அடிப்படை. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் ஆசீர்வதிக்கும். நீயும் நானும் தேவனுக்கு பயன். இது நியதிதான். அவர் நம்மை படைத்தவர், சர்வ வல்லம். அதற்கு நான் யோசிச்சேன், இன்னைக்கு நம்ம நாட்டில் துப்பாக்கி முனையில் ஹேண்ட்ஸ் அப் சொன்னா உடனே கை வைக்கும். ஏன் தெரியுமா? துப்பாக்கி பயம், சுட்டுக்குவானோ. அவன் துப்பாக்கியை வச்சிருக்க நல்லவனோ கெட்டவனோ அது நமக்கு தெரியாவிட்டாலும் துப்பாக்கி வச்சுன்னா கை வைத்துடும். ஆனா நம்ம ஆண்டவோட கையில துப்பாக்கியில பாருங்க, வார்த்தைகளை நடராஜ்யத்துக்கு அடுத்த வார்த்தைகளை நமக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கிறார். நாம் அந்த வார்த்தைகளை கேளாமல், அதை கவனியாமல், அதற்கு பயப்படாமல் நம்முடைய இருக்கை கடுமைப்படி நாம் வாழுவோமா இருந்தால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? எனக்கு அறிவானவர்களே, நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் எல்லாவற்றையும் நியாயத்திலே உனக்கு அறிவார், நியாயத்துக்கு நடத்துவார் என்பதை தயாரி. ஆகவே தேவனுக்கு பயந்து வாழ், தேவனுக்கு பயந்து ஜீவி, நீ ஆசீர்வாதமா இருப்பாய், உன்னாலே மற்றவர்களும் ஆசீர்வாதம் இருப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் கருதிப்போமா? கொஞ்ச நேரம் நான் மாற்றத்தில் ஜெபம் பண்ணும். பயபக்தியாய் நாம் எல்லோரும் தேவ சமூகத்திலே எழுந்து நிற்போம்.